நான் இப்போது எனது சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 18 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், திருவெருணையூர் இடைக்காடல் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நான் பாபாஜியின் தெய்வீய குரலில் அத்தியாயம் 5 பாபாஜியின் தெய்வீய குரலில் பாபாஜியால் கொடுக்கப்பட்ட சில கருத்துக்களை எடுத்து உங்களுடன் ஆராய்வோம் என்று இருக்கின்றேன். அத்தியாயம் 5 பாபாஜி அவர்கள் கொடுத்த கருத்துக்களை இப்போது ஆராய்வோம், எடுத்து அலசி பார்ப்போம் என்று யோசித்துள்ளேன். பாபாஜியின் தெய்வீக குரல் என்பது ஒரு அற்புதமான புத்தகம். அதை நாங்கள் எங்களுடைய கிரியா பைபிள் என்று சொல்லுவேன். ஆகவே எல்லோரும் அந்த புத்தகம் வைத்திருக்கிறீர்கள். தீட்சை பெற்றவர்கள் எல்லோரும், தீட்சை பெறாதவர்கள் உங்களிடம் அந்த புத்தகம் இல்லாவிட்டாலும் அதில் இருக்கும் விடயங்களை நான் ஒவ்வொரு நாளும் காலையில் நச்சிந்தனையில் 2-3 நிமிடங்கள் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். புத்தகங்கள் இல்லாதவர்கள் இந்த நச்சிந்தனையை நீங்கள் இந்த புத்தகத்தை அறிய விரும்பினால் இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதியிலிருந்து நான் இந்த புத்தகத்தை முதலிலிருந்து வாசித்து கொண்டு வருகின்றேன். நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு போவீர்களாக இருந்தால் அந்த புத்தகத்தை நீங்கள் முதலிலிருந்து படிப்பதற்கு சமனாக இருக்கும். இன்று நான் அத்தியாயம் 5 சில கருத்துக்களை எடுத்து உங்களுக்கு சொல்லுகின்றேன். மௌனம் என்பது பார்க்கப்படாத சக்தி என்று பாபாஜி கூறுகின்றார். வாழ்வின் அதிசயம் சத்தம் என்பது அகந்தையின் விளையாட்டு. ஆகவே இந்த மௌனத்தையும் சத்தத்தையும் பாபாஜி இங்கு குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் எங்களுடைய சாதனை பயிற்சிக்கு மௌனம் முக்கியமானது. இந்த உலகியல் சத்தத்திலிருந்து எங்களை வெளியால் கொண்டு வர வேண்டுமென்றால் நாங்கள் மௌனத்தை கடைப்பிடித்தால்தான் அந்த சத்தத்திலிருந்து எங்களை கொண்டு வர முடியும். அதற்குரிய காரணம் என்னென்றால், நாங்கள் மௌனத்தை கடைப்பிடிக்கும் போது நாங்கள் உள்நோக்கி செல்கின்றோம். எங்களுடைய பயணத்தை உள்நோக்கி செல்கின்றோம். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை பார்க்கக்கூடிய நிலைக்கு உள்நோக்கி போவதற்கு வாய்ப்புண்டு. ஏனென்றால் இந்த உலகில் 2 விதமான சத்தங்கள் இருக்கின்றது. ஒன்று உலகியல் சத்தம், மற்றது உலகில் சென்று கொண்டிருக்கும் மந்திர அலைகளின் ஒளி, அதாவது ஆன்மீக சக்தி. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மீக ஒளி அதிர்வுகள் எல்லா இடமும் பாய்ந்து கொண்டிருக்கின்றன எங்களை சுற்றி. ஆனால் அந்த சக்தியை நீங்கள் உணர வேண்டுமென்றால் நீங்கள் மௌனத்தில் இருக்க வேண்டும். மௌனத்தில் மாத்திரமல்ல, மௌனத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய உணர்வினை நீங்கள் உள்நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த உலகியல் சத்தத்தை விட இன்னொரு சத்தம் இந்த உலகில் சென்று கொண்டிருக்கின்றது உங்களை எல்லாம் தாண்டி என்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். சிறிது சிறிதாக அந்த 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 ஒலியலை நீங்கள் கேட்க வேண்டும். காதால் கேட்க முடியும். அதற்கு உங்களுக்கு மௌனம் ஒரு 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 சான்றாக அமையும். மௌனம் என்பது உங்களுக்கு அதற்கு உடந்தையாக அமையும். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு அந்த மௌனத்தில் இருந்தால்தான் உலகியல் சத்தத்திலிருந்து நீங்கள் வெளியால் வந்து அந்த சத்தத்தை நீங்கள் உள்நோக்கி கேட்பதற்குரிய உங்களுடைய ஃபோக்கஸ் என்று சொல்லுவோம், உங்களுடைய நோக்கு அதை நோக்கி இருக்க வேண்டும். அதை பாபாஜி ஒரு வரியில் சொல்லுகின்றார். மௌனம் என்பது பார்க்கப்படாத சக்தி, அது உலகியல் சத்தத்திலிருந்து வேறுபட்டது. அடுத்ததாக சொல்கின்றார், அக அன்பை ஆத்மாவை நோக்கி செலுத்து, கடவுளின் வெளிப்பாட்டினை மட்டுமே நாடு, இல்லையேல் நம் பார்வைக்கு மாயைத்திரை தடையாகும். அதாவது உங்களுடைய அன்பை கூட்ட பெருக்க சொல்லுகின்றார் பாபாஜி. அதை நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை நோக்கி செலுத்த வேண்டும். உங்களுக்குள்ளேயே அந்த அன்பு பிறந்தால்தான் நீங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்ட முடியும். அந்த அன்பை நீங்கள் பெருக்காவிட்டால் உங்களை மாயை வந்து சூழ்ந்துவிடும் என்பதை சொல்லுகின்றார். கெட்டதை நீக்கி நல்லதை மட்டுமே நாடு, தெய்வீய ஒளியை மீண்டும் பெறு. உடல் உணர்ச்சி உள்ளவரை உலகும் அதன் இருட்டும் இருத்தல் போல் இருக்கும். அதாவது உடல் உணர்ச்சிகளை விட்டு வெளியால் வர வேண்டும் என்று கூறுகின்றார். உடல் உணர்ச்சிகள் என்ன மாதிரி எங்களுடைய உடலுக்கு வருகின்றது என்றால் எங்களுடைய ஐம்புலன்கள் மூலம் வருகின்றது. அந்த உணர்வுகளை, அந்த உணர்ச்சிகளை, ஐம்புலன்களுடைய உணர்வுகளை மெல்ல மெல்லமாக நாங்கள் விட்டு நாங்கள் ஆன்மாவை உள்நோக்கி கவனிப்போமாக இருந்தால்தான் இந்த உணர்ச்சிகளிலிருந்து எங்களால் விடுபட முடியும். அடுத்ததாக சொல்கின்றார், உலக பார்வையை நீக்கு, எல்லாம் தெய்வீகம் என்று உணர். தெய்வீகம் மட்டுமே முழு அழகின் வெளிப்பாடு, அது நமக்குள் பிரதிபலிக்கின்றது. ஆன்ம உணர்வில் உள்ளதே மனத்திலும் உடம்பிலும் வெளிப்படுகின்றது. எனவே முழு கவனமும் ஆத்மாவின் மீதே இருத்தல் வேண்டும். இது நல்லொரு கருத்து. ஒரு சிறிய வசனத்தை பாபாஜி அழகாக கூறுகின்றார். அதாவது நாங்கள் போன சத்சங்கத்திலும் பார்த்தோம், உள்புறமும் வெளிப்புறமும் என்று. உள்புறத்தில் இருப்பது தான் வெளிப்புறத்தில் எங்களுக்கு நடைபெறுகின்றது. அதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம், அதை உணர்வதில்லை. நாங்கள் நினைக்கின்றோம் எல்லாம் வெளியால்தான், எங்களுக்கு உடலுக்கு வெளியால்தான் நடக்கின்றது என்பது. அது இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் உடலில் இருந்து வெளியால் நடக்கும் விடயங்களை நாங்கள் திருத்த முற்படுகின்றோம், அல்லது அதை மாற்ற முற்படுகின்றோம். ஆனால் அதை மாற்ற முற்பட்டால் அது முழுமையாக சித்தி பெறுவதில்லை. அதற்குரிய காரணம் ஏனென்றால் உங்களுடைய அக உடம்பு சுத்தமாக இல்லாவிட்டால் புற உடம்பில் நீங்கள் எத்தனை விடயங்களை நீங்கள் மாற்றினாலும் அந்த அக உடம்பில் இருக்கும் சுத்தமற்ற தன்மை புற உடம்புக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டியது அகத்தை என்று நாங்கள் போன முறை சத்சங்கத்தில் விரிவாக பார்த்தோம். அதை இங்கு பாபாஜி அழகாக ஒரே ஒரு வசனத்தில் கூறுகின்றார். அதாவது உன்னுடைய அகத்தூய்மை தூய்மையைத்தான் நீ பார்க்க வேண்டும், அதைத்தான் உற்று நோக்க வேண்டும், ஆன்மாவை உற்று கவனிக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து அதுதான். அதை கவனித்தால்தான் உள்ளுக்குள் என்ன இருக்கு என்பதை பார்த்து அதை நாங்கள் சரி செய்தால்தான் வெளியில் இருப்பவையெல்லாம் நன்றாக எங்களுக்கு அமையும் என்பதை இங்கு அதை என்று கூறுவதை நாம் பார்த்திருக்கின்றேன் அவருடைய புத்தகத்தில். அதற்கு மேலாக சொல்லுகின்றார், உடம்பிலும் எனவே முழு கவனமும் ஆன்மாவின் மீதே குவிதல் வேண்டும். பின் நமக்குள் உயர்ந்த குறிக்கோள் உருவாகும். சூழ்நிலையில் உள்ளவை இனியும் நம்மை தோடா. அதை முடிக்கின்றார் அந்த ரெண்டு வசனங்களுடன். அதாவது நாங்கள் ஆன்மாவையே உள்நோக்கி பார்த்து கொண்டிருந்தால், அதாவது எங்களுடைய மனதையே நோக்கி கொண்டிருந்தால், அதை நாங்கள் என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து அதை நாங்கள் சரி செய்து கொண்டிருந்தால் வெளியால் இருப்பவைகள் எல்லாம் எங்களுக்கு நன்றாக அமையும் என்றதை வெளியால் அந்த இந்த இடத்தில் அவர் கூறுகின்றார். மற்றது இன்னொன்று நல்ல ஒரு விடயம் கூறுகின்றார் அடுத்த பந்தியில், கஷ்டமாக உள்ளதை தவிக்காதே, நம் பாதையில் தடை ஏற்படும். ஆசை மிக்க அகந்தையோடு தொடர்ந்து போராடு. விலங்குமென ஆசைகள் வாழ்வில் குறிக்கோள்கள் ஆகிவிடக்கூடாது. ஆசைகள் விஷம் பொருந்திய மாத்திரைகள், அவை எங்களை கொல்லும். செயலுக்கு எதிர்ச்செயல் வேண்டாம், எல்லா எதிர்ச்செயலும் துயரம் தருபவை. உண்மை வாழ்க்கை ஆனந்தத்தை தரும். இது மூன்று நான்கு விடயங்களை ஒரு குறிப்பாக ஒரு மூன்று நான்கு வசனங்களுக்குள்ளேயே போட்டு சொல்கின்றார். முதலாவதாக கஷ்டம் வருவதை தவிர்க்க வேண்டாம் என்கின்றார். அதற்குரிய காரணத்தையும் நாங்கள் பல சத்சங்கங்களில் பார்த்து விட்டோம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுவது, துன்பங்கள் ஏற்படுவது எங்களுடைய வினைகளை வைத்தே என்பதை சாதகர்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையிலும் பார்த்திருக்கின்றோம், கிரியா யோகா அடிப்படையிலும் பார்த்திருக்கின்றோம். எங்களுக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் நாங்கள் பழைய பிறப்பில் இருந்து கொண்டு வந்த வினை. இறைவனால் எங்களுக்கு இந்த பிறப்பில் தரப்பட்ட வினை. அதை அனுபவிப்பதற்கு தந்திருக்கின்றதே தவிர அதை நாங்கள் விட்டு ஓட முடியாது. அதை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் அதை நல்ல விதமாக அனுபவிப்பதற்கு எங்களுடைய சத்குருவை நாங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும் பாபாஜியை. ஏனென்றால் எல்லா வினைகளையும் நாங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக அதிலிருந்து நாங்கள் ஓடிவிட முடியாது. ஆனால் அந்த அனுபவத்தை சத்குரு நீங்கள் அவருடன் தொடர்பில் இருந்தால் சாதனையில் அவர் அந்த வினைகளை உங்களுக்கு நீங்கள் அதில் பெரிதும் துன்பப்படாதவாறு அந்த வினைகளை உங்களை அனுபவிக்க விட்டு முடித்து விடுவார் என்பது என்னுடைய நம்பிக்கையும். அதுதான் பாபாஜியின் செயலும். ஆகவே நீங்கள் கஷ்டத்தை கண்டு ஓடக்கூடாது. அதை எதிர்த்து நிற்க வேண்டும், அதை சமாளிக்க வேண்டும். ஏனென்றால் அதை நீங்கள் அனுபவித்து முடிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை நீங்கள் ஒரு காலமும் கிரியா சாதகர்கள் மறந்துவிடக்கூடாது. அது உங்களுக்கு இந்த பிறப்பில் கடவுளினால் கொடுக்கப்பட்ட வினைகள். அதை நாங்கள் அனுபவித்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அதன் செயல். அதை இடைநடுவே நிறுத்தினால் அந்த வினை மீண்டும் தொடர்ந்து வந்து அதை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் இந்த ஆன்மா என்பதை மறந்து விடாதீர்கள். அதை பாபாஜி இங்கு தெளிவாக கூறுகின்றார். மற்றது இன்னொரு சொல்லுகின்றார், செயலுக்கு எதிர்ச்செயல் வேண்டாம். எல்லா எதிர்ச்செயலும் துயரம் தருபவை. உண்மை வாழ்க்கை ஆனந்தத்தை தரும். அதாவது நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த வினைகளால் எங்களுக்கு சில செயல்களை நாங்கள் இந்த வாழ்க்கையில் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் அந்த செயல்களை நாங்கள் அதற்கு எதிர்ச்செயல்களை புரிய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இன்னும் கூடுதலாக வினைகளை உங்களுடைய ஆன்மாவுக்கு சேர்க்காதே என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே செயல்கள் எது நடந்தாலும் அது ஏதோ உங்களுக்கு தரப்பட்ட செயல் என்று அதுக்கு எதிர்ச்செயல்கள் ஓ எதிர்வினைகளை உங்களுடைய மனதாலோ உடலாலோ வாயாலோ சேர்க்காது. அதை வந்த இடத்திலேயே அதை அனுபவித்துவிட்டு போவதுதான் முறை என்பதை இங்கு ஒரு வசனத்தில் பாபாஜி குறிப்பிடுகின்றார். பிரபஞ்சத்தில் ஆபத்து என்று ஏதுமில்லை. கஷ்டம் வரும்போது தைரியம் அதிகம் ஆகட்டும். தெய்வீக ஒளி ஒரு குறிக்கோள். பிறர் கூறும் சொற்களை நம்முடையவையாகவே கருதுவோம். அண்டத்தை சரி செய்து விட்டால் அண்டம் நமக்கு தக்கபடி மாறும். உள்ளே இல்லாததை வெளியே காண முடியாது. எனவே உங்கள் அக ஆழத்திலிருந்து உண்மைகளை தோண்டி எடுங்கள். மீண்டும் மீண்டும் நாங்கள் போன சத்சங்கத்தில் பார்த்ததை இன்று அற்புதமாக பாபாஜியின் இந்த புத்தகத்தில் எனக்கு வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாபாஜி தந்திருக்கின்றார். அந்த தகவல்கள்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. நானே எதிர்பார்க்கவில்லை இன்று அது இன்றைய சத்சங்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று அது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், உள்ளே இருப்பதுதான் வெளியே தெரிகின்றது. அதாவது அகத்தில் இருப்பதுதான் புறத்தில் தெரிய வரும் எங்களுடைய வாழ்க்கையில். ஆகவே எங்களுடைய அகத்தை நாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும், உண்மையாக வாழ பழக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் துன்பத்துக்கு ஆளாவோம் என்பதை இங்கு மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார். எனவே உங்கள் அக ஆழத்திலிருந்து உண்மைகளை தோண்டி எடுங்கள். அதாவது உங்களுடைய இன பாடியிலிருந்து எல்லா உண்மைகளாகவே அந்த உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்குரிய விடயங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏதாவது பொய்மையான விடயங்கள் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். உங்கள் தெய்வீகம் ஆழமானால் ஆசைகள் வலிமையிழந்து இனியும் தடையாக மாட்டா. உலகம் என்பது நம் எண்ணங்களின் வெளிப்பாடே. சிறுமையை இழந்தால் உண்மையான ஆத்மா பெருமையோடு வெளிப்பட்டு நிற்கும். இதுதான் உண்மை வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் இதனை ஒரு நாள் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதாவது எங்களுடைய சிறுமைத்தனம், மனதில் எழும் சிறுமைத்தனங்களை விட்டுவிட்டு எங்களுடைய உண்மை வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அது இன்று நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ என்றோ ஒரு நாள் நீங்கள் அந்த உண்மை வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பதையும் இங்கு ஆணித்தரமாக சொல்கின்றார் பாபாஜி. நம்பிக்கை என்பது ஆற்றல் மிக்க சக்தி. அதுவே தன்னை உணர்தல். நம்பிக்கையே வாழ்க்கை, வாழ்க்கையே நம்பிக்கை. எடுத்துக்காட்டாக ஒன்றை நம்புகின்றோம். நம்பிக்கை என்பது மேம்போக்கானது, அதனை எளிதாக அசைத்து விடலாம். அது குழப்பத்தோடு சேர்ந்து உலகை குழப்பத்துடன் சேர்ந்து உலகை குழப்பத்தில் செலுத்துகின்றது. நம்பிக்கையோடு ஆரம்பத்தில் ஒன்றை தொடங்கும் ஒருவன் அது பற்றி விவாதம் செய்ய ஆரம்பிக்கின்றான். தர்க்கம் என்பது கருணையற்றது, அது தேனீயை போன்றது. நான் தான் சேகரிப்பதிலேயே வாழ்வது, அதனை வலிமையாக அசைத்து விடலாம். அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் பற்றி தர்க்கம் பேசாது, தொடக்கம் பற்றியே அது பேசும். ஒன்றை பற்றி அது ஒருவிதமாக அறிகின்றது. முதலில் நம்பிக்கை, பிறகு தர்க்கம், அதன்பின் அறிவு. அறிவு என்பது வற்றாத ஊற்றுத்தான், அதனால் அது ஞானம் ஆகாது. தயாராக உள்ள மூளையில் அது பதிகின்றது. அதன் வெற்றிகளும் உண்டு, தோல்விகளும் உண்டு. ஞானம் அல்லது சிரத்தைக்கு அழைத்துச் செல்வதே அதன் நோக்கம். இவ்வாறு நம்பிக்கை, தர்க்கம், அறிவு, சிரத்தை ஆகியவற்றை ஒன்று சேர்த்தால் மனத்தின் செயல்பாட்டினை முழுமையாக அறியலாம். இந்த பந்தியில் அவர் சொல்வதில் முக்கியமான விடயம் அந்த கடைசியில் சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதை மீண்டும் வாசிக்கின்றேன். நம்பிக்கை, தர்க்கம், அறிவு, சிரத்தை ஆகியவற்றை ஒன்று சேர்த்தால் மனத்தின் செயல்பாட்டினை முழுமையாக அறியலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். அதற்கு ஒரு உபமானம் சொல்கின்றார், அதையும் வாசிக்கின்றேன். மனம் நம்பிக்கைக்கும், நம்பிக்கையிலிருந்து தர்க்கத்திற்கும், தர்க்கத்திலிருந்து அறிவுக்கும், அறிவிலிருந்து முழு சிரத்தைக்கும் தாவும். இது நான்கு நிலைகளுக்கு என்ன மாதிரி மனம் செல்கின்றது என்பதை அந்த நான்கு நிலைகளையும் இங்கு தருகின்றார். அதற்கு ஒரு உதாரணம் தருகின்றார், அதை வைத்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. அது என்ன உதாரணம் என்றால், மருந்தினை எடுத்துக்கொள்வோம், அதாவது மெடிசின். முதலில் அதை நாங்கள் நம்புகின்றோம். டாக்டர் எங்களுக்கு மருந்து தரும்போது நாங்கள் அந்த மருந்தை நம்புகின்றோம். பின் விவாதிக்கின்றோம் அந்த மருந்தை பற்றி, என்ன இது செய்யும் என்ன செய்யாது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கின்றோம். அது பற்றி அறிகின்றோம், அந்த மருந்தின் பயனை பற்றி அறிகின்றோம். இறுதியில் அதில் சிரத்தை கொள்கின்றோம், அதில் ஒரு நம்பிக்கை வருகின்றது, இந்த மருந்தை நாங்கள் எடுத்தால் எங்களுடைய உடல் சுகமாகும் என்று ஒரு நம்பிக்கை வருகின்றது. பின் விவாதிக்கின்றோம், சிரத்தை வருகின்றது, அதை நம்புகின்றோம், பின் விவாதிக்கின்றோம். அதாவது அந்த நம்பிய பின் இன்னும் எங்களுடைய மனம் அதில் லயப்பட்டு விடாது, இதெல்லாம் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா என்று நாங்கள் எல்லாம் விவாதிப்போம் அந்த மருந்தினால். அதைத்தான் அதுக்கு சொல்லப்படுகின்றது. உதாரணமாக அது பற்றி அறிகின்றோம், இறுதியில் அதில் சிரத்தை கொள்கின்றோம். இந்த அனாலஜி, இந்த செயல்களுக்கு பிறகெல்லாம் முடிந்து கடைசியாக அந்த மருந்து தான் குடித்தே ஆக வேண்டும் என்று எடுக்கின்றோம். அதை சாப்பிட்டு சாதகமான விளைவு ஏற்பட்ட பின்னரே அதில் சிரத்தை ஏற்படுகின்றது. அதை நாங்கள் அந்த மருந்து எடுத்து அந்த நோய்க்குரிய பிரச்சனை இல்லாது போய் உடலில் நோய் அற்று போகும்போது தான் அதில் எங்களுக்கு சிரத்தை என்று சொல்லப்படும் இறுதி நிலை ஏற்படுகின்றது. அதை என்ன மாதிரி அவர் சொல்லுகின்றார் என்று, அந்த சிரத்தை ஏற்படுகின்றது. எனவே சிரத்தை என்பது தொடக்கம் அன்று, அதான் அந்த பாபாஜி சொன்ன கூற்றின் கருத்து. அதாவது சிரத்தை என்பது ஒரு மனத்தின் ஒரு 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 நோக்கை பார்க்கும்போது கடைசியாக ஏற்படுவது தான் சிரத்தை. நாங்கள் இதை விவாதிக்கலாம், தர்க்கிக்கலாம், எத்தனையோ விடயங்களை, அந்த நான்கு விடயங்களையும் செய்யலாம். ஆனால் அந்த மருந்து உங்களுக்கு உடலில் பயனளித்த பிறகுதான் அதில் உங்களுக்கு பூரண நம்பிக்கையாகிய சிரத்தை என்பது வருகின்றது என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே சிரத்தை என்பது தொடக்கம் அன்று, அதாவது நீங்கள் அந்த சிரத்தையை நீங்கள் முதலிலேயே நீங்கள் எடுக்க முடியாது. உங்களுடைய மனதில் இவ்வளவு இவ்வளவு விடயங்களுக்களால் போய்த்தான் உங்களுக்கு அந்த சிரத்தை உங்களுடைய மனத்தில் பிடிபடும் என்பதை பாபாஜி இந்த உதாரணத்தின் மூலம் கொடுக்கின்றார். அதாவது நம்பிக்கை, தர்க்கம், அறிவு, சிரத்தை, இந்த நான்கும் சேர்ந்து தான் மனதின் செயல்பாடாக இருக்கின்றது என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார். இதை ஒரு உபமானமாக அவர் சொல்கின்றார். அதற்கு பிறகு தந்த சில விடயங்களை பார்ப்போம். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கின்றார் என்றால், உண்மை என்பது தூய இருப்பு என்கின்றார். அதாவது நாங்கள் உண்மையாக வாழ்வது அல்லது உண்மையைப் பற்றி சிந்திப்பது உண்மையாக இருப்பது என்பது ஒரு தூய்மையான இருப்பு, தூய தூய உணர்வும் ஆகும். தூய இருப்பும் தூய உணர்வும் ஆகும் என்று சொல்கின்றார் இதனுடைய கடைசி அத்தியாய பந்தியில். அதைவிட உலகியல் செயல்பாட்டில் எழுவாய் பயனிலை என்ற வேறுபாடு உண்டு, ஆனால் முழுமையில் அது இல்லை. அதை அறிய அதுவாகவே ஆக வேண்டும். நாம் அது நின்று வேறல்லர் என்பதை உணர வேண்டும் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். அதாவது நாங்கள் ஒன்றை அறிய வேண்டுமென்றால் எங்களுடைய ஆன்ம அளவில் நாங்கள் ஆன்மாவை நோக்கி உள்நோக்கி பார்த்து நாங்கள் அந்த ஆன்மாவை ஆகின்றோம் என்ற ஒரு உணர்வு நிலைக்கு வந்து அந்த நிலையிலிருந்து நாங்கள் செயல்களை என்ன மாதிரி நடக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருந்தால்தான் எங்களால் அதை புரிய முடியும் என்று சொல்கின்றார். அதற்கு ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் பாபாஜியின் கிரியா யோகத்தில் நீங்கள் சாட்சி பொருளாக இருந்து பார்க்க வேண்டும். அதை நாங்கள் பல தடவை பாபாஜியின் புத்தகத்தில் மாத்திரமல்ல பாபாஜியின் செயல்பாட்டில் படித்திருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய சாதனையின் ஒரு படி, மேல் போவதற்குரிய படி. அதாவது நாங்கள் எந்த விஷயத்திலும் சாட்சி பொருளாக இருந்து அதை பார்க்க வேண்டும். நாங்களே அதை செய்கின்றோம், செய்தால் பரவாயில்லை, ஆனால் செய்யும் போது நாங்கள் சாட்சியாகவும் இருந்தால்தான் நாங்கள் செய்வதில் என்ன தவறு இருக்கின்றது, என்ன நல்லது இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து ஒரு உண்மையான வாழ்வை, உண்மையான நிலையை அடைய முடியும் என்பது பாபாஜி இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார். அந்த நற்சிந்தனையை இன்று உங்களுக்கு வாசித்தேன். அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் இப்போது கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். பாபாஜி உதவியுடன் அதற்கு விடை காண்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.